அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. பிப்ரவரி திங்கள் 11 நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசி நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் பாரதிய ஜனதா கட்சியின் பிரதமர் பதவிக்கான வேட்பாளர் நரேந்திர மோடியை சந்திக்க இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் கோரியிருப்பது பற்றிய செய்தி, இந்தியா சர்வதேச ஒலிம்பிக் கழகத்தில் மீண்டும் சேர்க்கப்பட்டிருப்பது பற்றிய செய்தி குறிப்பு,
நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் பில்னு ஒரு பில் ஒன்று இருக்கு, இந்த பில்லு வந்து கவர்மெண்ட்ல பாஸ் பண்ணி அதை லாவா பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அடிப்படை வசதிகள் முன்னேறுவதற்கான அத்தனை தருணமும் உண்டாகும். சோ இந்த இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் அது ஒரு முக்கிய பங்கு வகிக்கும்.
டெல்லியில் சமையல் எரிவாயு விலையை ஏற்றியது தொடர்பாக மத்திய அமைச்சர் வீரப்ப மொய்லி மீது டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் வழக்கு தொடர உத்தரவிட்டிருப்பது பற்றிய செய்தி, இலங்கையின் வடமாகாணத்துக்கு ஐநா மன்ற துணைச் செயலர் வருகை புரிந்திருப்பது பற்றிய செய்தி குறிப்பு,
அரசாங்க திணைக்களங்கள் இதுவரை காலமும் எடுத்த தரவுகளை எங்களுக்கு தர மறுக்கின்றார், அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்து வருகின்றது, அது அவர்கள் தருவார்கள் என்று தான் நம்புவதாக அவர் எங்களுக்கு கூறினார்.
ஆகியவையும் பின்னர் அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியும் கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வாசிப்பது எல்ஆர் ஜெகதீசன் மற்றும் விமல் சொக்கநாதன்.
சீனாவில் கம்யூனிஸ்டுகள் ஆட்சிக்கு வந்த 1949 ஆண்டுக்கு பிறகு முதற் தடவையாக சீன தாய்வான் அரசாங்கங்கள் நேர்முக சந்திப்புகளை பேச்சுவார்த்தைகளை நடத்தி தமது உறவுகளை பலப்படுத்துவதென்று இணக்கம் கண்டிருக்கின்றன. இரு நாடுகளின் அரச திணைக்களங்களுக்கு இடையில் ஒழுங்கான முறையில் தொடர்புகளும் ஏற்படுத்தப்பட இருக்கின்றன. இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளில் இது ஒரு புதிய அத்தியாயம் என்று சீன கொள்கை தொடர்பான தாய்வான் அமைச்சர் விவரித்திருக்கிறார். சீனாவிலிருந்து பிரிந்து சென்ற ஒரு மாநிலமாகத்தான் சீனா தாய்வானை இதுவரை கருதி வந்திருக்கிறது. தாய்வானுடனான சீனாவின் தொடர்புகள் மூன்றாவது அமைப்பு ஒன்றின் மூலமாகவே நடத்தப்பட்டு வந்திருக்கின்றன.
வடகொரியா தன்னுடன் பேச்சுவார்த்தை நடத்தும்படி எதிர்பாராத அழைப்பு ஒன்றை விடுத்திருப்பதாக தென்கொரியா தெரிவித்திருக்கிறது. இரு நாட்டு உயர்மட்ட அதிகாரிகளும் புதன்கிழமையன்று பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார்கள். வடகொரியாவின் அழைப்பு தென்கொரியாவை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருப்பதாக அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார். இரு நாடுகளுக்கும் இடையிலான எல்லைப்புற கிராமமான பான் மூன் ஜோம் என்கிற இடத்தில் நடக்க இருக்கும் இந்த பேச்சுவார்த்தைகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான எல்லா முக்கிய விவகாரங்களும் பேசப்படும் என்று கூறப்படுகிறது. இரு நாடுகளுக்கும் இடையிலான இந்த மட்டத்திலான சந்திப்பு 6 ஆண்டுகள் கழித்து இப்பொழுது நடக்க இருக்கிறது என்பதை கூறுகிறார் பிபிசி செய்தியாளர்.
ஹாலிவுட் திரையுலகின் புகழ் புத்த குழந்தை நட்சத்திரம் ஷேர்லி டெம்பிள் காலமானார். இறக்கும்போது அவருக்கு 85. கலிபோர்னியாவில் உள்ள அவருடைய இல்லத்தில் உறவினர்கள் சூழ்ந்து நிற்க நேற்றிரவு அவர் உயிர் பிரிந்தது. ஷேர்லி டெம்பிள் ஹாலிவுட் திரைப்படத்தில் நடிக்க ஆரம்பிக்கும் போது அவருக்கு 3. அவரது சுருள் சுருளான கேசமும் குழிவிழும் கன்னங்களும் அமெரிக்கர்களை கொள்ளை கொண்டன. அமெரிக்கர்களின் பிரியமான குழந்தை என்று குறிப்பிடப்பட்ட ஷேர்லி டெம்பிள் 6 வேளா இருக்கும்போது விசேஷமான ஆஸ்கார் விருது ஒன்றும் வழங்கப்பட்டது. அவர் பருவமடைந்த பின்னர் அவரது புகழ் மங்கத் தொடங்கியது. பிற்காலத்தில் அமெரிக்காவின் ராஜதந்திரியாக கானா, செக்கோஸ்லோவாக்கியா நாடுகளில் பணியாற்றிய ஷேர்லி டெம்பிள் பிரசிடென்ட் ரிச்சர்ட் நிக்சன் அதிபராக பதவி வைத்த காலத்தில் வெள்ளை மாளிகையில் அரசாங்க அதிகாரியாகவும் செயலாற்றியிருக்கிறார்.
சிரியாவின் ஹோம்ஸ் நகரிலிருந்து வெளியேறிய பிறகு அரசால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 300க்கும் அதிகமான ஆடவர்கள் மற்றும் சிறுவர்களின் நிலையை குறித்து ஐநாவின் உதவி வழங்கும் நிறுவனங்கள் கவலை வெளியிட்டிருக்கின்றன.
During the evacuation, about 338 who were either above the age of 15.
15-55 வயதுக்குட்பட்ட இவர்கள் விசாரணைகளுக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அரசு கூறுகிறது. இதுவரை 100க்கும் அதிகமானவர்கள் விசாரணைகளுக்கு பிறகு விடுவிக்கப்பட்டு சுதந்திரமாக செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ஹோம்ஸ் பகுதியின் ஆளுநர் கூறுகிறார். எனினும் இன்னும் சுமார் 200 பேர் விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். அவர்களில் பெரும்பாலானவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்றாலும் சிலர் கைது செய்யப்பட்டு வழக்கை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்றும் ஹோம்ஸின் ஆளுநர் கூறுகிறார். இதனிடையே சிரியாவின் அரச மற்றும் எதிர்த்தரப்பினர் ஆகியோரிடையே ஜெனீவாவில் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன.
இந்து சமயத்தின் வரலாறு பற்றி பாண்டித்யம் பெற்ற முன்னணி அமெரிக்க எழுத்தாளர் வெண்டி டொனிகர் எழுதி பெங்குவின் வெளியீட்டு நிறுவனம் வெளியிட்ட நூல்களின் பிரதிகள் அனைத்தையும் இந்தியாவிலிருந்து மீளப்பெறுவதென்று பெங்குவின் தீர்மானித்திருப்பதாக இந்திய ஊடகங்கள் அறிவித்திருக்கின்றன. ஷிக்ஷா பச்சோ அண்டோலன் என்ற பிரச்சார இயக்கம் ஒன்று சட்ட ரீதியாக சவால் விட்டதைத் தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்துக்கள் ஒரு மாற்று வரலாறு என்ற தலைப்பில் எழுதப்பட்டுள்ள இந்த நூலில் தவறான கருத்துக்கள் காணப்படுகின்றன என்றும் இந்துக்களின் மன உணர்வுகளை நூல் புண்படுத்துகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பெங்குயின் பதிப்பகம் இதுபற்றி கருத்து எதையும் வெளியிட மறுத்திருக்கிறது.
அல்ஜீரியாவில் ராணுவ பயண விமானம் ஒன்று வானிலிருந்து விழுந்து நொறுங்கியதில் 100 அதிகமான பொதுமக்கள் உயிரிழந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. இந்த விமானத்தில் விமான பணியாளர்கள் உள்ளிட்ட 103 பேர் பயணம் செய்து கொண்டிருந்ததாக அரச வானொலி தெரிவித்திருக்கிறது. இந்த விமானம் நாட்டின் கிழக்கு பகுதியில் இருக்கும் ஓம் எல் பாகி என்கிற மலைப்பாங்கான இடத்தில் விழுந்து விபத்துக்குள்ளாகியிருக்கிறது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள்.
தமிழிசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் Facebook மற்றும் Twitter மூலமும் நேர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
செய்தி அரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். இந்தியாவின் பிரதான எதிர்க்கட்சியான பாரதிய ஜனதா கட்சியின் பிரதமர் வேட்பாளரும் குஜராத் முதல்வருமான நரேந்திர மோடியை சந்திக்க இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் நான்சி பவெல் கூறியிருக்கிறார். குஜராத் கலவரங்களை மோடி கையாண்ட விதம் குறித்து எழுந்த சர்ச்சையை அடுத்து அவருக்கு அமெரிக்கா செல்ல விசா தர அமெரிக்கா மறுத்திருந்தது. இந்த நிலையில் இந்த அமெரிக்க முயற்சி பாரதிய ஜனதா கட்சி தலைவருடன் உறவை மீண்டும் கட்டியமைக்கும் ஒரு முயற்சியாக சிலரால் பார்க்கப்படுகிறது. இதுகுறித்து டெல்லியிலிருந்து சங்கீதா.
இந்தியாவுக்கான அமெரிக்க தூதரான நான்சி பவல் குஜராத் மாநில முதலமைச்சரான நரேந்திர மோடியை கூடிய விரைவில் சந்திக்கவிருப்பதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை சார்பில் பேசவல்ல ஒருவர் தெரிவித்துள்ளார். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் பிரதமர் வேட்பாளரான மோடி குறித்த அமெரிக்காவின் நிலைப்பாட்டில் இது ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றமாக கருதப்படுகின்றது. 2002 குஜராத் கலவரங்களை கையாண்ட விதம் குறித்து நரேந்திர மோடி கடும் விமர்சனத்தை எதிர்கொண்டார். எதிர்வரும் பொதுத் தேர்தலில் வெற்றி பெறும் என்று பரவலாக எதிர்பார்க்கப்படும் பாஜகவின் பிரதமர் வேட்பாளரான மோடியுடன் அமெரிக்காவின் உறவை பலப்படுத்தும் ஒரு முயற்சியாக இந்த சந்திப்பு பார்க்கப்படுவதாக செய்தியாளர்கள் கூறுகின்றனர். மோடிக்கும் நான்சி பாவலுக்கும் இடையேயான இந்த சந்திப்பை தாங்கள் உறுதிப்படுத்த முடியும் என்று செய்தி நிறுவனம் ஒன்றிடம் தெரிவித்த அமெரிக்க வெளியுறவுத்துறை அதிகாரி ஒருவர் இந்த சந்திப்பிற்கான வேண்டுகோளை நான்சி பாவல்தான் முன்வைத்தார் என்றும் தெரிவித்துள்ளார். இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையேயான உறவை மேம்படுத்துவதற்காக கடந்த நவம்பர் மாதம் துவங்கிய மூத்த அரசியல் மற்றும் வர்த்தக தலைவர்களை சந்திக்கும் முயற்சியின் ஒரு பகுதிதான் இது என்று அந்த வெளியுறவுத்துறை அதிகாரி தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பு அடுத்த வாரம் குஜராத் தலைநகர் அகமதாபாத்தில் நடைபெறும். ஆனால் தேதி இன்னும் அறிவிக்கப்படவில்லை. குஜராத் கலவரங்கள் தொடர்பிலான 2008 அரசு விசாரணை மோடியை குற்றவாளி அல்ல என்று தெரிவித்திருந்தது. ஆனால் கடந்த ஆகஸ்ட் மாதம் அவரது நெருங்கிய உதவியாளரான மாயா கோட்னானிக்கு இது தொடர்பில் 28 சிறை தண்டனை வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது.
டெல்லியிலிருந்து சங்கீதா. இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் மீதான தடையை சர்வதேச ஒலிம்பிக் சம்மேளனம் விலக்கியிருக்கிறது. கடந்த 14 இந்த தடை இருந்து வந்தது. இதுகுறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் சிவராமகிருஷ்ணன்.
இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் மீதான தடையை சர்வதேச ஒலிம்பிக் சம்மேளனம் விலக்கியுள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை சர்வதேச ஒலிம்பிக் சம்மேளனத்தின் நெறிமுறைகளுக்கு அமைய இந்திய சங்கத்துக்கு தேர்தல் நடைபெற்றதை அடுத்து இந்த தடை நீக்கம் வந்துள்ளது. ஊழல் புரிந்தார்கள் எனும் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி உள்ளவர்கள் இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் பொறுப்புகளில் இருக்கின்றார்கள், இந்திய அரசு ஒலிம்பிக் சங்க செயல்பாடுகளில் தலையிடுகிறது என்று கூறி இந்திய ஒலிம்பிக் சங்கத்தை சர்வதேச ஒலிம்பிக் சம்மேளனம் இடைநீக்கி இருந்தது. கடந்த 2012 டிசம்பர் மாதம் விதிக்கப்பட்டிருந்த தடை இப்போது நீக்கப்பட்டுள்ளதை அடுத்து தற்போது சோச்சியில் நடைபெற்று வரும் குளிர்கால ஒலிம்பிக் போட்டி அரங்குகளில் இந்திய கொடி பறக்கும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. சர்வதேச சம்மேளனத்தால் இந்திய சங்கத்தின் மீதான தடை நீக்கப்பட்டிருப்பது இந்தியாவில் பொதுவாக வரவேற்பை பெற்றிருந்தாலும் பல முன்னாள் ஒலிம்பிக் வீரர்கள் இந்திய ஒலிம்பிக் சங்கம் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியுள்ளது என்று கருத்து வெளியிட்டுள்ளார்கள். 1992 ஸ்பெயினின் பார்சிலோனாவில் இடம்பெற்ற ஒலிம்பிக்ஸில் இந்தியா சார்பில் குத்துச்சண்டை போட்டிகளில் பங்கு பெற்ற வி தேவராஜன் விளையாட்டு வீரர்களின் நம்பிக்கையை இந்திய ஒலிம்பிக் சங்கம் பெற்றால்தான் அந்த அமைப்பு வெற்றிகரமாக செயல்பட முடியும் என்று பிபிசி தமிழோசையிடம் கூறினார்.
இது வந்து வரவேற்கத்தக்க விஷயம். பட் அதே நேரத்துல வந்து உடனே சரியாகிடும் என்று சொல்ல முடியாது. எலெக்ஷன் நடத்தி முடிச்சிருக்காங்க. இவங்க ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி கிட்டையும் அதே மாதிரி விளையாட்டு வீரர்களோட நம்பிக்கையை அவங்க பெறணும். அதாவது ஒலிம்பிக் கமிஷன் வந்து சரியான முறையில இயங்குது, ஒலிம்பிக் கமிஷன் கீழே இருக்க ஃபெடரேஷன்ஸ் சரியான முறையில அவங்க எலெக்ஷனை நடத்தி இந்த இதை வந்து சரியான முறையில எடுத்துன்னு போய் இவங்க இனிமேல் நடந்துக்கிற விஷயத்துல தான் இருக்கு இந்தியாவுடைய எதிர்காலமே. இந்த ஒலிம்பிக் அசோசியேஷன்ல குறைஞ்ச பர்சன்ட் ஒரு 25-30% விளையாட்டு வீரர்கள் எக்ஸ் ஒலிம்பியன்ஸ் அர்ஜுன் அவார்டிஸ் இருக்காங்க, இந்த மாதிரி ஆர்வம் இருக்கவங்க உண்மையான ஸ்போர்ட்ஸ் மேனை வந்து அந்த அசோசியேஷன்ல இருந்தாதான் ஸ்போர்ட்ஸ் மேனுடைய குறைகள் எல்லாம் தெரிய வரும், அவங்களுக்கு முன்னேற்ற பாதைகளுக்கு எடுத்து போறதுக்கு இதுவா இருக்கும். ஸ்டில் நவ் நம்ம பாக்ஸிங் ஃபெடரேஷன் வந்து இது ஒலிம்பிக் பிளாக்ல விளையாடாம பாக்சர்ஸ் எல்லாம் வேர்ல்டு பாக்ஸிங் அசோசியேஷன் பிளாக்ல விளையாடுறாங்க. சோ இதெல்லாம் இன்னும் கூட மன வருத்தமா இருக்கு. பட் ஆனா இந்த ஒலிம்பிக் அசோசியேஷன் ப்ராப்ளம் சால்வ் ஆனது போக போக அடுத்த எல்லா இதுவும் கொஞ்சமா சால்வ் பண்ணி இந்தியன் பிளாக்ல ரெப்ரசென்ட் பண்ணி விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கறேன்.
இதேவேளை புதிதாக தேர்தல் நடைபெற்று ஒலிம்பிக் சங்க நிர்வாகிகள் தேர்வாகி இருந்தாலும் உடனடியாகவே சர்வதேச அளவில் இந்தியா பெரிய சாதனைகளை படைக்கும், வெற்றிகளை ஈட்டும் என்று எதிர்பார்க்க கூடாது என்கின்றார் 1996 அட்லாண்டா ஒலிம்பிக்ஸில் தடகள போட்டிகளில் பங்கு பெற்றவரான டாக்டர் ஆர் நடராஜன்.
இந்த நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் பில்னு ஒரு பில் ஒன்று இருக்கு. இந்த பில்லு வந்து கவர்மெண்ட்ல பாஸ் பண்ணி அதை லாவா பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன், எல்லா ஸ்போர்ட்ஸோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிப்படை வசதிகள் முன்னேறுவதற்கான அத்தனை தருணமும் உண்டாகும். சோ இந்த இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் அது ஒரு முக்கிய பங்கு வகிக்கும். இப்ப கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் ஒரு நல்ல பாடி ஃபார்ம் செட்டப் ஃப்ரேம் இருந்துச்சுன்னா இந்த பில்ல பாஸ் பண்றதுக்கு லா ஃப்ரேம் பண்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. 1000 படி இருக்குன்னா முதல் படி எதாவது கடந்திருக்கோம். நம்ம என்ன விதைக்கிறோமோ அதைதான் அறுவடை செய்ய முடியும். சோ நம்ம இப்பதான் விதைக்க ஆரம்பிச்சிருக்கோம், அறுவடை செய்யறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். இந்த புதிய ஒலிம்பிக் சங்கம் வந்து அந்த அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து எல்லா சாதனங்களும் எல்லா பயிற்சிகளையும் சர்வதேச லெவல்ல முன்னேற்றினாங்கன்னா நிச்சயமாக இன்னொரு 8 வருஷத்துல நம்ம சாதிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். இமீடியட்டா வந்த பொருள்னா அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சரியா இருந்துச்சுன்னா மெடல் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு.
ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாட்டின் ஒலிம்பிக் சங்கத்தின் மீது விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டிருப்பது இதுவே முதல் முறை. எனினும் இந்திய விளையாட்டு அமைச்சகம் விதித்திருந்த சில நெறிமுறைகள் குறித்து இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் நிலைப்பாடு என்ன என்பது இதுவரை வெளியாகவில்லை.
செய்தியை வழங்கியவர் சிவராமகிருஷ்ணன். இந்தியாவில் சமையல் எரிவாயு விலை உயர்த்தப்பட்ட விவகாரத்தில் எண்ணெய் வளத்துறை அமைச்சர் வீரப்ப மொய்லி மற்றும் ரிலையன்ஸ் நிறுவனத்தின் தொழிலதிபர் முகேஷ் அம்பானி ஆகியோர் மீது வழக்குகளை பதிய டெல்லி ஊழல் தடுப்பு போலீசாருக்கு டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் உத்தரவிட்டிருக்கிறார். இதுகுறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் டெல்லியிலிருந்து ஜெயக்குமார்.
இந்தியாவில் இயற்கை சமையல் எரிவாயுவின் விலை நிர்ணயம் செய்ததில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் இது தொடர்பாக தொழிலதிபர் முகேஷ் அம்பானி, மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் வீரப்ப மொய்லி மற்றும் முன்னாள் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் முரளி துயரா உட்பட சில அரசாங்க உயர் அதிகாரிகள் மீதும் வழக்கு தொடரப்போவதாக அறிவித்துள்ளார். இயற்கை சமையல் எரிவாயுவின் உற்பத்தி விலையை விட விற்பனை விலையை பல மடங்குக்கு உயர்த்தி மத்திய அரசு அதன் விலையை நிர்ணயம் செய்துள்ளதாக டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் கூறியுள்ளார். இது தொடர்பாக டெல்லி அரசாங்கத்தைச் சேர்ந்த 4 பேர் அவரிடம் புகார் அளித்துள்ளதாக தெரிவித்துள்ள அவர் இது சம்பந்தமான தீவிர விசாரணை தேவை எனவும் வலியுறுத்தியுள்ளார். டெல்லியில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த விவகாரம் தொடர்பாக டெல்லி லஞ்ச ஒழிப்புத்துறையை நடவடிக்கை எடுக்க கோரி தான் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக கூறினார். இதனைத் தொடர்ந்து விரைவில் லஞ்ச ஒழிப்புத்துறை குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் மீது முதல் தகவல் அறிக்கை தயாரிக்கும் எனவும் தெரிவித்தார். அப்போது செய்தியாளர்கள் எந்த அடிப்படையில் இது டெல்லி சட்ட எல்லைக்குள் நடந்ததாக கூற முடியும் என கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த அவர் இந்த விவகாரத்தில் உற்பத்தியை பொறுத்தவரையில் அது ஆந்திர கடலோரப் பகுதியில் நடைபெற்றாலும் விலை நிர்ணயம் டெல்லியில் தான் நடைபெற்றது என்பதாலும் டெல்லியில் விநியோகிக்கப்படும் சமையல் எரிவாயுவின் விலை நிர்ணயம் சார்புடையது என்பதாலும் டெல்லியில் வழக்கு பதிய இயலும் என்றார். உற்பத்தி விலையில் அதிகம் செலவு ஆவதாக தவறான தகவல்களை அளித்துள்ள ரிலையன்ஸ் நிறுவனம் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகத்தின் உதவியோடு இந்த மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக கெஜ்ரிவால் பகிரங்க புகார் கூறியுள்ளார். இதற்கு பதிலளிக்கும் வகையில் செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவித்துள்ள மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் வீரப்ப மொய்லி இது டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் அறியாமையை வெளிப்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். அரசின் செயல்பாடு குறித்து அவர் அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். நான் சிஎன்ஜி மற்றும் பிஎன்ஜியின் விலைகளை குறைத்து நிர்ணயம் செய்வதில் தனிப்பட்ட கவனம் செலுத்தி வருகிறேன் என்பதையும் அவர் அறிந்து கொள்ள வேண்டும். இது முகேஷ் அம்பானி அல்லது யார் சம்பந்தப்பட்டதும் இல்லை என்றார் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் வீரப்ப மொய்லி. மேலும் இதுகுறித்து பேசிய வீரப்ப மொய்லி ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அரசியல் ஆதாயத்துக்காக மட்டுமே குறை கூறுவதையும் குற்றம் சுமத்துவதையும் வாடிக்கையாக கொண்டுள்ளார் என்று சாடினார். டெல்லி அரசின் செயல்பாடு திறன் மந்தமாக இருப்பதை மறைக்கவே இதுபோன்ற குற்றச்சாட்டுகளை மற்றவர் மீது சுமத்துவதை அவர் வழக்கமாக்கிக் கொண்டுள்ளது வருந்தத்தக்கது எனவும் கூறினார். ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த மூத்த தலைவர்களில் ஒருவரான வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இந்த விவகாரம் தொடர்பான ஆவணங்கள் அனைத்தும் சேகரிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்போவதாக தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது.
டெல்லி செய்தியாளர் ஜெயக்குமார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்றுள்ள நளினி நோய்வாய்ப்பட்டிருக்கும் தனது தந்தையை பார்க்க பரோலில் செல்ல வேண்டும் என்று போட்டிருந்த மனுவுக்கு சிறைத்துறை அதிகாரிகள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இது குறித்த செய்திக்குறிப்பினை வழங்குகிறார் சென்னையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் டி என் கோபாலன்.
முன்னாள் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்று வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் நளினி பரோலில் விடுதலை செய்யப்படக்கூடாது என அச்சிறையின் கண்காணிப்பாளர் கருப்பண்ணன் சென்னை உயர்நீதிமன்றத்திடம் தெரிவித்திருக்கிறார். கடந்த 22 ஆண்டுகளாக சிறையில் இருந்து வரும் நளினி தற்போது நெல்லை மாவட்டம் அம்பலவானபுரத்தில் வசித்து வரும் 92 வயதான தனது தந்தை சங்கர நாராயணன் உடல் நலம் மிக குன்றி மரணப்படுக்கையில் இருக்கிறார். அவருடைய இறுதி காலத்தில் அவருடன் இருக்க விரும்புகிறேன். எனவே ஒரு மாதம் விடுப்பு அளிக்குமாறு வேலூர் சிறை கண்காணிப்பாளருக்கு உத்தரவிட வேண்டும் என கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். ஆனால் வேலூர் மத்திய சிறை கண்காணிப்பாளர் கருப்பண்ணனோ தன்னுடைய பதில் மனுவில் நளினியின் தந்தை ஆரோக்கியமாகவே இருக்கிறார், அவரை கவனித்துக் கொள்ள மனைவியும் மகனும் உடன் இருக்கின்றனர் என்கிறார். தவிரவும் அம்பலவானபுரம் மலைகளுக்கு நடுவே அமைந்திருக்கிறது. அந்த அளவில் கைதி ஒருவரை அங்கே நீண்ட நாட்கள் தங்குவிடுவது என்பது விரும்பத்தக்கதல்ல. அதற்கும் அப்பால் நாடாளுமன்ற தேர்தல்கள் நெருங்கி வரும் வேளையில் பல்வேறு அரசியல் தலைவர்கள் நளினியை சந்திக்க முற்படலாம், அதன் விளைவாய் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் உருவாகலாம் என்கிறார் அவர். வேலூர் சிறையின் நன்னடத்தை அதிகாரியும் கடந்த காலங்களில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டங்களில் இறங்கியிருக்கும் நளினி பரோலில் விடுதலை பெற தகுதியானவர் இல்லை என கூறியிருக்கிறார். எனவே அவரது மனு தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்று கருப்பண்ணன் வாதிடுகிறார். நீதிபதிகள் எஸ் ராஜேஸ்வரன் மற்றும் பி என் பிரகாஷ் ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்று செவ்வாய் நளினியின் மனு மீதான விசாரணையை எதிர்வரும் பிப்ரவரி 17 நாளுக்கு ஒத்திவைத்தது.
சென்னை செய்தியாளர் டி என் கோபாலனின் இந்த குறிப்புடன் இந்திய கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி இலங்கை குறிப்புகள். இலங்கையின் வடமாகாணத்துக்கு ஐநா மன்ற உதவிச் செயலாளர் நாயகம் வந்து வடமாகாண முதல்வரை சந்தித்திருக்கிறார். இது குறித்த செய்திக்குறிப்பொன்றை வழங்குகிறார் வவுனியாவிலிருந்து செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையில் போரினால் பாதிக்கப்பட்டுள்ள பிரதேசங்களில் குறிப்பாக வடமாகாணத்தில் கூடிய அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்வதற்கும் அதன் மூலம் அரசுக்கும் வடமாகாண சபைக்கும் இடையில் உள்ள முரண்பாடுகளை போக்குவதற்கும் விருப்பம் கொண்டுள்ளதாக இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள ஐநா மன்றத்தின் உதவிச் செயலாளர் நாயகமும் ஆசிய பசுபிக் பிராந்தியத்தின் ஐநாவின் அபிவிருத்தி நிறுவன பணிப்பாளருமாகிய ஹா ஓலியன் ஜூ அவர்கள் வடமாகாண முதலமைச்சர் அவர்களிடம் தெரிவித்திருக்கின்றார். இலங்கை வந்துள்ள ஹா ஓலியன் ஜூ அவர்கள் இன்று யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்து வடமாகாண ஆளுநர் சந்திரசிறி மற்றும் வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் ஆகியோரை சந்தித்து பேசியிருக்கின்றார். இந்த சந்திப்பின் போதே ஐநா மன்றத்தின் உதவிச் செயலாளர் நாயகம் இந்த ஒற்றுமை பற்றி தன்னிடம் கூறியதாக முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கின்றார்.
ஐக்கிய நாடுகள் எந்த விதத்திலே எங்களுடைய வடமாகாணத்தில் மத்திய மாகாணங்களிலும் சேர்த்து கூடிய அபிவிருத்தி நடவடிக்கைகளில் ஈடுபட முடியும், அதற்கு தங்களால் என்னென்ன வேலைகள் செய்யப்பட வேண்டும் என்பது சம்பந்தமாக ஆராய்ந்து செல்வதற்காகத்தான் அவர் வந்தார். தங்களால் முடியும் மட்டும் எங்களுக்குள் அபிவிருத்தி நடவடிக்கைகளிலே ஒற்றுமையை ஏற்படுத்த தான் முனைவதாக கூறியிருக்கிறார். தற்பொழுது எங்களுடைய அனுபவம் என்னவென்றால் அரசாங்கம் தான் முன்னரே நினைத்தவாறு சில விடயங்களை நடத்தி கொண்டு போவதற்கும் எங்களை அதில் இருந்து தவிர்த்து வைத்திருப்பதற்கும் சில நடவடிக்கைகள் எடுத்து வருவதாகத்தான் நான் காண்கின்றேன். அந்த சூழ்நிலையில் இருந்து மாறி ஒரு புதிய சூழ்நிலையை ஏற்படுத்த முடியும் என்றால் அதை நாங்கள் வரவேற்கின்றோம் என்பதை அவர்கள் கூறி பிரத்யேகப்பட்ட விதத்திலே ஒற்றுமையை உடன்பாட்டை ஏற்படுத்த முடியும் என்பதை பற்றி தான் நாங்களையும் பேசுவோம்
என்றார் வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள். இந்த சந்திப்பின் போது வடமாகாண சபையின் சார்பில் கோரிக்கைகள் எதனையும் முன்வைத்தீர்களா என்று செய்தியாளர்கள் அவரிடம் வினவினார்கள்.
கோரிக்கை என்று கூறும் போது முதலிலே எங்களுடைய தேவைகள் என்ன என்று அறிய வேண்டும். அரசாங்க திணைக்களங்கள் இதுவரை காலமும் எடுத்த தரவுகளை எங்களுக்கு தர மறுக்கின்றார், அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்து வருகின்றது. அந்த தரவுகளை எனக்கு தருவதற்கு அவர்கள் ஒத்துழைக்கவில்லை, அது அவர்கள் தருவார்கள் என்று தாம் நம்புவதாக அவர் எங்களுக்கு கூறினார். அதை பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை என்ற முறையில் தான் ஆளுநர் தன்னோடு பேசியிருப்பதாகவும் கூறினார். மூன்றாம் தரப்பு ஒத்துழைப்புடன் தான் எங்களால் முன்னேற முடியும் போன்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது. ஆகவே வருங்காலம் நல்ல காலமாக இருக்கும் என்று
என்றார் வடமாகாண முதலமைச்சர் விக்னேசன் அவர்கள். ஐநா மன்றத்தினால் யாழ்ப்பாணத்தில் மேற்கொள்ளப்படுகின்ற அபிவிருத்தி பணிகளை ஐநா அபிவிருத்தி நிறுவனத்தின் இலங்கைக்கான உயரதிகாரிகளுடன் பார்வையிட்ட ஐநா மன்ற உதவி செயலாளர் நாயகம் அவர்கள் கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களுக்கு மிஞ்சம் செய்து அந்த மாவட்டங்களின் அரசாங்க அதிபர்களையும் சந்தித்து பேசியிருக்கின்றார். அந்த மாவட்டங்களில் ஐநா அபிவிருத்தி நிறுவனத்தின் பணிகள் சிலவற்றையும் அவர் பார்வையிட்டிருக்கின்றார்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். இலங்கையின் மாற்றுக் கொள்கைகளுக்கான ஆய்வு மையத்தைச் சேர்ந்த டாக்டர் பாக்கியசோதி சரவணமுத்து விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக பேசினார் என்று செய்தி வெளியிட்ட அரச தொலைக்காட்சி ஒன்று செய்தியை குறித்து இலங்கை மனித உரிமை கமிஷன் விசாரணை ஒன்றை மேற்கொள்ளவிருக்கிறது. இதுகுறித்து கொழும்பிலிருந்து நீதிமன்ற செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
தான் விடுதலை புலிகள் அமைப்புக்கு ஆதரவாக கூட்டமொன்றை நடத்தியதாக அரச கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் ஐடிஎன் எனும் சுயாதீன தொலைக்காட்சி சேவையூடாக ஒளிபரப்பிய செய்தியொன்றின் மூலம் தனது மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டி மாற்றுக் கொள்கைகளுக்கான அமைப்பு தாக்கல் செய்த மனுவொன்றை விசாரணை கேட்டுக்கொள்வதற்கு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. இன்று நடத்தப்பட்ட நீண்ட விசாரணையின் பின்னரே ஆணைக்குழு இந்த தீர்மானத்தை எட்டியதாக மாற்றுக் கொள்கைகளுக்கான அமைப்பின் தலைவர் டாக்டர் பாக்கியசோதி சரவணமுத்து பிபிசியிடம் தெரிவித்தார்.
Our position is that this is factually a gross distortion of the truth since we had nothing to do with any meeting.
கடந்த 2013 தனது அமைப்பு அம்பாரையில் எல்டிடி அமைப்புக்கு ஆதரவு தெரிவிக்கும் கூட்டம் ஒன்றை நடத்தியதாக சுயாதீன தொலைக்காட்சி சேவை அண்மையில் செய்தியொன்றை ஒளிபரப்பியது. இந்த செய்தி முற்றிலும் பொய்யானதென்றே கூற வேண்டும். அரச தொலைக்காட்சி கூறும் வகையில் குறிப்பிட்ட தினத்தில் நாம் எந்தவிதமான கூட்டங்களையும் நடத்தவில்லை, அதேபோன்று நான் எந்தவிதமான கூட்டங்களிலும் கலந்து கொள்ளவில்லை. எனவே பொய்யான செய்தியொன்றை பரப்பியதன் மூலம் எனது மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியே நான் இந்த புகாரை சமர்ப்பித்தேன் என்று தெரிவித்தார் டாக்டர் பாக்கியசோதி சரவணமுத்து. ஆணைக்குழு முன் கருத்துக்களை தெரிவித்துள்ள சுயாதீன தொலைக்காட்சி சேவையின் தலைவர் இந்த முறைப்பாட்டை நிராகரிக்குமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஆயினும் இந்த முறைப்பாட்டை முன்கொண்டு விசாரணை செய்வதற்கு தீர்மானித்துள்ள மனித உரிமைகள் ஆணைக்குழு அதனை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 24 வரை ஒத்திவைக்க தீர்மானித்தது. பிபிசி எழுப்பிய கேள்வியொன்றுக்கு பதில் வழங்கிய சுயாதீன தொலைக்காட்சி சேவையின் தலைவர் ரஸ்மன் சேனாரத்ன இந்த புகார் சம்பந்தமாக தனக்கு எதுவும் கூற முடியாதென்று தெரிவித்தார்.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார் வழங்கிய இந்த குறிப்புடன் செய்தியரங்கம் நிறைவு பெறுகிறது. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை. நிகழ்ச்சியில் தொடர்வது அனைவருக்கும் அறிவியல். தயாரித்து வழங்குகிறார் எல் ஆர் ஜெகதீசன்.
வணக்கம் நேயர்களே. இன்றைய அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியில் உலக அளவில் நடந்து வரும் சட்டவிரோத வனவிலங்கு வர்த்தகம் குறித்த செய்தி ஒன்று. இந்த வாரம் இங்கே லண்டன் உயிரியல் கழகம் ஒரு சர்வதேச மாநாடு ஒன்றை நடத்தியிருக்கிறது. உலக அளவில் மிகவும் ஆபத்தான அளவை எட்டியிருக்கும் சட்டவிரோத வனவிலங்கு வர்த்தகத்தை தடுப்பது எப்படி என்பது குறித்து இந்த மாநாட்டில் உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருக்கும் வனவிலங்கு நிபுணர்கள் பேச இருக்கிறார்கள். உலக அளவில் பெருகி வரும் வனவிலங்குகளின் வர்த்தகத்தின் காரணமாக யானைகள், புலிகள் மற்றும் காண்டாமிருகங்கள் அழிவின் விளிம்புக்கு சென்று கொண்டிருப்பதாக கூறும் வனவிலங்கு நிபுணர்கள் உலக அளவில் வனவிலங்கு பொருட்களின் அதிகரித்த தேவையே இதற்கான முக்கிய காரணம் என்று கருதுகிறார்கள். இந்த பின்னணியில் இந்தியாவில் இந்த வனவிலங்கு வர்த்தகம் எப்படி இருக்கிறது, இவற்றை தடுக்கும் முயற்சிகள் எந்த அளவுக்கு முன்னெடுக்கப்படுகின்றன என்பது குறித்து கோவையைச் சேர்ந்த ஓசை என்கிற சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு அமைப்பின் நிறுவனர் காளிதாசன் அவர்களை தொடர்பு கேட்டேன்.
அதாவது சட்ட ரீதியான வனவிலங்கு வர்த்தகம் என்று இந்தியாவில் எதுவும் கிடையாது. இந்தியாவில் வனவிலங்கு வர்த்தகம் என்பது முற்றிலுமாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. 1972 இந்திய வன உயிரின பாதுகாப்பு சட்டம் இந்தியாவில் வன உயிரினம் என்று சொல்லப்படுகிற வரையறுக்கப்பட்ட எந்த உயிரினமுமே விற்பனை செய்வதற்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இல்லீகல் என்று சொல்லக்கூடிய சட்டவிரோதமான வர்த்தகம் என்பது இந்தியாவில் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. அதற்கு பெரும் உதாரணம், அதாவது ஒரு இந்த வன உயிரின வர்த்தகத்தை பொறுத்தளவில் நாம் உணர வேண்டிய மிக முக்கியமான விஷயம், உலகில் இந்த இராணுவ தடவாளங்கள் அடுத்து போதை மருந்து இவற்றுக்கு அடுத்தபடியாக இந்த அண்டர் கிரவுண்ட் மார்க்கெட்டில் அதிகமாக கடத்தப்படுவது வன உயிரின பொருட்கள் தான். இது ஒரு உலகளாவிய வர்த்தகமாக கள்ளச்சந்தை வர்த்தகமாக இது இருக்கிறது. இதில் பெரு வர்த்தகங்கள், அதாவது உலகளாவிய வர்த்தகத்தில் முதன்மை பெறுவதில் இந்த புலியினுடைய தோலும் யானையினுடைய தந்தமும் முக்கிய பங்காற்றுகிறது. புலி உலகில் அதிக எண்ணிக்கையில் வனப்பரப்பில் புலிகள் வாழ்வது இந்தியாவில் தான். ஆகவே இந்தியாவினுடைய இந்த புலி வேட்டை என்பது இல்லீகல் ட்ரேட் என்பது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. அதனுடைய விளைவாகத்தான் வட இந்தியாவில் சரிஸ்கா போன்ற மாநில புலிகள் காப்பகங்களில் புலிகளே முற்றிலுமாக அழிந்து போன நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த புண்பலத்தில் சற்றே ஆறுதலான செய்தியாக எதை பார்க்க முடியும் என்றால், தென்னிந்தியாவில் கணிசமாக புலிகளுடைய எண்ணிக்கை இப்போது அதிகரித்திருக்கிறது. அதுவும் தமிழகத்தில் கடந்த 1987 பிறகு புதிதாக 3 புலிகள் காப்பகங்களே அறிவிக்கப்படும் அளவிற்கு புலிகளுடைய எண்ணிக்கைகள் இங்கு அதிகரித்திருக்கிறது. அதற்கு முன்பாக தலக்காடு முண்டந்துறை மட்டுமே புலிகள் காப்பகமாக இருந்தது. இப்போது முதுமலை, ஆனமலை அவற்றுக்கு பிறகு இப்போது சத்தியமங்கலமும் புலிகள் காப்பகமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்து வருகிறது. ஆனால் இந்த எண்ணிக்கை உயர்வு என்பது ஒரு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கிறது. வட இந்தியாவில் சில புலிகள் காப்பகங்களை முற்றிலுமாக வேட்டையாடி முடித்த இந்த கள்ளச்சந்தை வேட்டைக்காரர்கள் தென்னகத்தின் மீதும் அவர்கள் பார்வை விழும். விழுகிற போது அவற்றை தடுக்கக்கூடிய திறன் நமக்கு இருக்குதா என்றால் அதில் பெரிய பலவீனம் நம்மிடம் இருக்கிறது.
கோவையைச் சேர்ந்த ஓசை என்கிற சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு அமைப்பின் நிறுவனர் காளிதாசன். பசிபிக் கடலில் இருக்கும் சால்மன் மீன்கள் பல்லாயிரக்கணக்கான மைல்கள் தொலைவை எப்படி குறிவைத்து சென்று சேர்கின்றன என்கிற இயற்கை அதிசயத்தின் அடிப்படையை தாங்கள் ஓரளவு கண்டுபிடித்து விட்டதாக விஞ்ஞானிகள் தற்பொழுது அறிவித்திருக்கிறார்கள். இதுகுறித்து பிபிசியின் ரிபெக்கா மோரலின் செய்திக்குறிப்பை தமிழில் தருகிறார் விமல் சொக்கநாதன்.
பசிபிக் மாகடல் பகுதியைச் சேர்ந்த சால்மன் மீன்கள் அசாதாரண நீச்சல் ஓட்டங்களை வியக்கத்தக்க விதத்தில் செய்வது எப்படி என்பதை தாங்கள் இப்போது கண்டுபிடித்திருப்பதாக விஞ்ஞானிகள் கூறியிருக்கிறார்கள். சமன் மீன்களின் நீச்சலுக்கும் பூமியின் காந்த புலத்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது என்று விஞ்ஞானிகள் நீண்ட காலமாகவே சந்தேகித்து வந்திருக்கிறார்கள். அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வின்படி மீன் குஞ்சுகள் பிறக்கும் போதே பூமியின் காந்த சக்தி வரைபடம் ஒன்றை தமது உடலில் கொண்டவையாகவே பிறக்கின்றன. பூமியிலே மிக மிக தொலை தூரங்களுக்கு நீந்தி புலம் பேர்ந்து செல்வதற்கு சமன் மீன்களுக்கு உதவி செய்பவை அவற்றின் உடலில் உள்ள காந்த வரைபடம் தான் என்கிறது இந்த ஆய்வு. சமன் மீன்கள் ஆறுகளிலும் நீரோடைகளிலும் பிறந்தாலும் 1000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் மாகடலை நோக்கி நீச்சல் அடித்து செல்கின்றன. வருடங்கள் பல கழிந்தாலும் தாங்கள் பிறந்த மண்ணுக்கு, இல்லை பிறந்த நீருக்கு, நன்னீராற்றுக்கோ நீரோடைக்கோ அவை திரும்பி வருகின்றன. அங்கேயே தமது வாழ்வை முடித்துக் கொள்கின்றன, உயிரை துறக்கின்றன. சமன் மீன்களின் பயணமும் மீள் வருகையும் ஒரு காவியம். இதற்கு காரணமாக இருப்பது பூமியின் மேக்னெட்டிக் ஃபீல்டு, காந்தப்புலம். பரிசோதனைகளின் போது வெவ்வேறு காந்தப்புலங்களின் சமன் மீன்கள் விடப்பட்ட போது அவையும் தாங்கள் நீந்தும் திசையை மாற்றுகின்றன என்பதை ஆய்வாளர்கள் கண்டுபிடித்தார்கள். மனிதர்களாகிய நாங்கள் பூமியிலே எங்கே வாழ்கிறோம் என்பதை பொறுத்து பூமியின் காந்தப்புலமும் அதன் சக்தியும் கோணமும் மாறுபடுகின்றன. இந்த தகவலைத்தான் சமன்கள் பயன்படுத்தி தாங்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதையும் இனிமேல் தாங்கள் எங்கே போகப் போகிறார்கள் என்பதையும் தீர்மானிக்கின்றன. சமன் மீன்கள் மீது நடத்திய ஆய்வுகளிலிருந்து நீண்ட பயணம், பின்னர் மீண்டு வருவது போன்ற சாதனைகள் மீன் குஞ்சுகளுக்கு பயிற்சியினால் வந்தவை அல்ல என்றும் அவற்றின் உடலில் இயற்கையாக உள்ள காந்த படம்தான் இதற்கு காரணம் என்றும் விஞ்ஞானிகள் இப்போது கண்டறிந்திருக்கிறார்கள்.
பிபிசியின் ரிபெக்கா மோரலின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் விமல் சொக்கநாதன்.
அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியை தயாரித்து வழங்கியவர் எல் ஆர் ஜெகதீசன். இனி நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன் ஓரிரு தலைப்புச் செய்திகளுடன் மீண்டும் விமல் சொக்கநாதன்.
சீனாவில் கம்யூனிஸ்ட்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு முதல் தடவையாக சீன தாய்வான அரசாங்கங்கள் நேர்முகமாக சந்தித்து பேசியிருக்கின்றன. வடகொரியா தன்னோடு பேச்சுவார்த்தைகளை நடத்த வரும்படி எதிர்பாராத அழைப்பு ஒன்றை விடுத்திருப்பதாக தென்கொரியா தெரிவித்திருக்கிறது. சிரியாவின் ஹோம்ஸ் நகரிலிருந்து வெளியேறிய பிறகு அரசாங்கத்தால் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் 300க்கும் அதிகமான ஆடவர்கள் மற்றும் சிறுவர்களின் நிலைமை பற்றி ஐநாவின் உதவி வழங்கும் நிறுவனங்கள் கவலை தெரிவித்திருக்கின்றன.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழ் ஓசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் எமது கடந்த ஒரு வாரகால நிகழ்ச்சிகளையும் நேயர்கள் நம்முடைய இணையதளமான www.bbctamil.com என்ற இணையதளத்தில் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.